காவலும் காதலும் அத்தியாயம் 2. இரவு சாப்பிட்டு முடித்ததும் நித்திரை அவனை மெதுவாக தழுவ காவலனுக்கு இரவில் கூட உறக்கம் ஏது? எனினும் சற்று கண் அசரலாம் என அவன் தன்னுடைய அறைக்கு செல்ல அங்கு வித்யா எதையோ அவனது மேஜை டிராயில் தேடிக்கொண்டிருந்தாள். இவனை பார்த்த நொடியில் கையை விலக்கிவிட்டு, அண்ணன் குட் நைட், நப்பை படுக்கிறேன் என்று சமாளிக்க, அவனோ அவளது தடுமாற்றத்தை உணர்ந்தவனாய் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, ஹே வாலு, என் ரூமில் உனக்கு என்ன வேலை என்று வினவ, அவளுக்கு பதில் கூற முற்பட்ட போது அவள் கையில் இருந்த பென்ட்ரைவ் காட்டி கொடுத்து விட்டது. அண்ணா, என் பென்ட்ரைவ் காணும்னு தேடின, கிடச்சிருச்சு, நீ தூங்கு என்று அவள் கூறிவிட்டு நகர்ந்தாள். என்ன இவன், நடவடிக்கையே சரியில்லையே. என் ரூமுக்கு அனாவசியமாக வரமாட்டா, இப்போ என்ன வந்து போகிறா, டென்ஷனாக எதையோ வர தேடுறா, என்னவா இருக்கும்? அவன் இப்படி மனதில் யோசித்து கொண்டிருக்கும் போது அவன் கைபேசி அழைத்தது. எதிர்முனையிலோ அவன் மாமன் மகள் ஆனந்தி. மாமா என்று மிதமான குரலில் அவள் பேச்சை ஆரம்பிக்க, அவளது மென்மையான குரலில் அவன் மயக்கம் கொண்டான். அவளது குரல் மீண்டும் அவனை தட்டி எழுப்பியது. ஹலோ மாமா, ஹலோ என்று மிஞ்சலாகவும் கொஞ்சலாக மெல்ல தெளிந்தவன், சொல்லுமா ஆனந்தி என்றான். மாமா, எப்படி இருக்கீங்க என்றவள் நலம் விசாரித்த அந்த நொடி அவனது ஒட்டுமொத்த களைப்பும் நீங்கிய உணர்வும், அதுவும் ஏதோ கிரீன் டீ குடித்துவிட்டு ரெஃப்ரெஷ் ஆனது போல் சுறுசுறுப்பாக பதிலளித்தான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் ஊரில் திருவிழா நடக்குது, நான் கோலப்போட்டியில் கலந்துக்க போகிறேன். அதான் உங்கள் எல்லாரையும் கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாக வரணும் மாமா, இது இந்த ஆனந்தியோட ஆர்டர். ஆஹா, ஆர்டர் போடுற அளவு ஆயிட்டீங்க. சரி, கண்டிப்பாக வரேன், எனக்கும் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, வந்து ரெண்டு நாள் ஊரில் தங்கிட்டு தான் போகிறேன். லீவு கிடைக்கலன்னு லாஸ்ட் மினிட்ல வராமல் விட்டுறாத மாமா என்று அவள் மீண்டும் அழுத்தி சொல்ல, இல்லை இந்த தடவை கண்டிப்பாக வரேன்டி, எனக்கும் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு என்று கூறியவுடன், ஆமாம் என்ன திடீர்னு டீயெல்லாம் போட்டு பேசுகிறீங்க, நீங்கள் அப்படி கூப்பிட மாட்டீங்களே என்றாள். இனிமே அப்படி கூப்பிட ஆசைப்படுறேன் என்று சொல்லிவிட்டு செல்பேசியில் அவள் எங்கே நம் வெட்கத்தை பார்த்துவிடப் போகிறாள் என்றபடி ஒரு காவலனுக்கு உரிய கம்பீரத்தை தாண்டி சராசரி இளைஞனாக வெட்கப்பட்டு நகத்தை கடிக்க கடிகாரம் நேரம் சரியாக அப்போது 10 மணி என காண்பித்தது. வந்த தூக்கமும் தலை தெரிக்க ஓடிவிட, இனி எங்க தூங்குறது, சிவராத்திரி தான் என்றபடி தன் கைபேசியை மேஜையில் வைக்க அடுத்த நொடி வேறு ஒரு அழைப்பு வந்தது. எடுத்து காதில் வைக்க, ஹலோ வித்யா, என்னடி பண்ணுற என்று எதிர்முனையில் யாரோ அழைக்க, அது ஒரு பெண்ணின் குரல். நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணிட்டு நம்ம தங்கச்சி பேர சொல்கிறாங்க, யார் இது என்று யோசித்து கொண்டே மறுபுறம், ஹலோ மேடம், யார் நீங்கள் என்று கேட்டான். அண்ணா, நீங்கள் ஆதி தானே? நம்ம உங்கள் நம்பர் வித்யா தான் கொடுத்தா, நான் அவள் ஃப்ரெண்டு, எப்போவாச்சும் பேசணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுன்னு சொன்னான் என்றாள். ஓ, உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? மல்லிகா. எங்கம்மா இருக்க நீ? நான் இங்கே தான் தாமரை அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன் என்றதும் அவன் மூளை ராகவனின் கொலை பற்றி யோசித்தவன். நீ எந்த ஃப்ளோரில் தங்கியிருக்க என்று கேட்டான். போலீஸ் புத்தியாகப்பட்டது அவனை வரிசையாக அப்படி கேள்வி கேட்க வைத்தது. அவளோ தட்டு தடுமாறி, அது எதுக்கு கேட்குறீங்க என்றவளின் பேச்சில் ஏதோ பயம் தெரிய, மல்லிகா, நான் சாதாரணமாக தான் கேட்டேன், நீ ஏமா இவ்வளோ தடுமாறுற என்றவுடன், இல்லை ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு யோசித்தேன் என்றாள். மேடம், நீங்கள் மட்டும் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு தைரியமாக ஃபோன் பண்ணுவீங்க, நாங்கள் எந்தாச்சும் கேட்டால் அதுக்கு இவ்வளவு சீன் போடுவீங்க, அப்படி தானே என்றதும் அவள் கடுப்பாகி, உங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் என்று ஆரம்பித்தவள், நான் 3வது மாடியில் தங்கியிருக்கேன், டோர் நம்பர் 6, என் கூட என் அக்கா தங்கியிருக்கா, அவள் பேர் ரேணுகா, இது போதுமா இல்லை ஏதாச்சும் தெரியணுமா என்றதும், ஏ டென்ஷன் ஆகாத, ஆமாம் உங்கள் அக்கா பேர் என்னன்னு சொன்ன, திரும்ப சொல் என்று அழுத்தமாக கேட்க, ரேணுகா என்று அவள் கூற, வாட் என்று கொஞ்சமாக அதிர்ந்தான். ஐயா சாமி, ஆளை விடுங்க, நான் வித்யா கிட்ட நேர்லேயே பேசிக்கிறேன் என்று அவள் சலித்து கொள்ள, ஓகே ஓகே ரிலாக்ஸ், நீ கால் பண்ணதை வித்யாவுக்கு சொல்கிறேன் என்பதற்குள் அந்த பெண் அழைப்பை துண்டித்து விட்டாள். அவன் ரேணுகா என்ற பெயர் பற்றி யோசிக்க ஏதோ மனதிற்குள் திரைப்பட காட்சிகள் போல் நடந்தவை நினைவுக்கு வந்தன. என் பேர் ரேணுகா, நான் ஒரு ஆர்டிஸ்ட். அவன் மூளையை ஏதோ தட்டி எழுப்ப நேரம் காலமெல்லாம் பார்க்காமல் உடனடியாக பைக்கை கிளப்பி அந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு விரைந்தான். அவன் செல்லும் போதே எல்லாவற்றையும் ஒருமுறை மனதில் அலசி ஆராய்ந்து கொண்டே வந்தான். நம்பர் 6 மல்லிகா சொல்றா, ஆனால் நம்ம பார்த்தபோது 26 தானே இருந்தது. அதுவும் அப்போ மல்லிகா இல்லையே வீட்டில், எனக்கோ தனக்கோ யாரும் இல்லாத மாதிரி தானே சொன்னான் அந்த பொண்ணு. திடீர்னு மல்லிகான்னு ஒருத்தி எப்படி? அதுவும் அவள் எப்படி நம்ம தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு? ஒன்றும் புரியலையே. முதல்ல அந்த வீட்டின் என்னப்போ பார்த்துட்டு வந்துடணும், இல்லைன்னா மண்டை வெடிக்கும். இப்படி பல கேள்விகளும் குழப்பங்களும் அவன் மூளைக்குள் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தன. இவ்வாறு யோசித்து கொண்டே அந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் நுழைந்து ரேணுகா வீட்டினை நெருங்கினான். முதலில் காலிங் பெல் அழுத்தவா வேண்டாமா என தயங்கியவன் பின் மெல்ல காலிங் பெல்லை அழுத்திவிட ரேணுகாவும் வந்து கதவை திறந்தாள். அதற்குள்ளாக உள்ளே இருந்த மல்லிகா அவனை பார்த்துவிட்டு ஓடி வந்து, அண்ணா என்ன இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு? வித்யா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா என்று கேட்க அவன் கவனமும் பார்வையும் ரேணுகாவிடம் நின்றிருந்தது. மல்லிகா குழப்ப ரேகைகளோடு, அவள் என் அக்கா, நான் ஃபோனில் சொன்னல சார் என்றவள் ரேணுகாவிடம் திரும்பி, ரேணு சார் தான் என் ஃப்ரெண்டு வித்யாவோட அண்ணன் என்றாள். ரேணு அப்போது, சாரை எனக்கு ஏற்கனவே தெரியும்டி என்றாள். அப்படியா என்று குழப்பமான மல்லிகா, ஆமாம் நீங்கள் என்ன இந்த நேரத்தில் என் வீட்டுக்கு என்ற மனதில் எழுந்த சந்தேகத்தை கேட்டாள். ஆதி சமாளித்ததாக வேண்டுமென யோசித்தவன், அது வித்யா உங்ககிட்ட ஏதோ நோட்ஸ் கொடுத்துருந்தாலாமே, அதான் வாங்கிட்டு போலான் வந்த என்று எதையோ குருட்டாம் போக்கில் சொல்லி வைத்தான். அதான பார்த்தேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்திருக்க போறீங்க, நாளைக்கு எக்ஸாம் வேறு அவளுக்கு என்று சொல்ல ஆதிக்கு தப்பித்தோம் என்றிருந்தது. மல்லி நீ போய் அவர் கேட்ட நோட்ஸ் எடுத்துட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்த ரேணுகா ஆதியை பார்க்க அவன் அவள் மீது கோப பார்வையை வீசி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான். சொல்லுங்க. உண்மையை சொல்லுவோம், வீட்டோட நம்பர் 6 இல்லை 26 என்று கேட்ட நொடி ரேணுகாவின் பார்வை நிலை கொள்ளாமல் அலைப்பாய்ந்தது. ஆ சார், நான் எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாது என்று பதற ஆதியின் சந்தேகம் அதிகரித்தது. ஹே, போலீஸ் அடி எப்படி இருக்கும் தெரியும்ல, லேடி போலீஸ் கான்ஸ்டபிளை வர வச்சு அடி பிச்சிருவேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு. என்ன உண்மை மிஸ்டர், நீங்கள் உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து இப்படி விசாரணை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஹலோ, தப்பிச்சிடலான்னு பார்க்காத, எனக்கு உன் மேலே சந்தேகம் லைட்டாக வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சு, அவளை களி தீங்க வச்சுருவேன். உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவா கேஸ் மர்டர் தான், ஆனால் அதை நான் பண்ணலை, புரியுதா? போலீஸ் தானே நீங்கள், நீங்களே கண்டுப்பீங்க என்று அவள் தெனாவட்டோடு சொல்ல ஆதி அவளை முறைத்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் மின் தூக்கியில் நுழையவும் அதிலிருந்து 35 மதிக்கத்தக்க ஒருவர் இறங்கவும் சரியாக இருந்தது. இருவரது தோள்பட்டையும் இடித்து கொண்டது. சாரி சார் என்று கரகரத்த குரலில் கூறிவிட்டு அவன் நகர, யார் இவன், இவன் ஏன் 3வது மாடிக்கு வரான், சரி நம்ம போவோம், இந்த போலீஸ் புத்தி எல்லாரையும் சந்தேகப்பட வைக்குது என்று அவன் தனக்குள் திட்டிக் கொண்டே தரைத்தளம் சென்று இறங்கி பைக்கை சாவி போட்டு இயக்கிய அதே நேரம் அந்த லிஃப்டில் வந்த ஆசாமி தன் காரை கிளப்பி சென்றதை கவனித்தான். ச, யாரா இவன், ஏன் இப்போ வந்து போகிறான், ஒன்றும் புரியலையே. இவனும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனா, அப்படி தெரியலையே, இவனை பார்த்தா ஞாபகமே இல்லையே. இல்லை நம்ம கவனிக்கலையோ என்றபடி கிளம்ப செல்ல எத்தனித்தவன் ஏதோ மனதில் தவறாகப்பட அவன் மீண்டும் உள்ளே சென்றான். ஆனால் 7வது மாடிக்கு ராகவா வீட்டு கதவை தட்டினான். ராகவாவின் மகள் தன் உடையை சரி செய்தவாறு கதவை திறந்தாள். சார் நீங்கள் யார்? நான் என்றபடி தன் அடையாள அட்டையை நீட்டினான். இன்ஸ்பெக்டரா நீங்கள் என்று தன் கோலி குண்டு கண்களை அவள் உருட்ட, நீ யார், ராகவன் மகளா என்று வினவினான். ஆமாம், ஆனால் ஏன் இப்போ வந்து இப்படி கேட்குறீங்க என்றவள் கொஞ்சம் பயந்தபடி பேசினாள். நான் உங்கள் அப்பா கேஸ் விஷயமாக விசாரணை செய்யும் அதிகாரி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படித்தான் நான் எப்போ வேணாலும் விசாரிக்க வருவேன். ஓ என்றவள் முகத்தில் அச்சம் தொற்றிக்கொள்ள, ஆமாம் நீ இப்போ என்ன படிக்கிற என்றவுடன், 12வது படிக்கிறேன் சார் என்றாள். பதில் சொல்லையவள் சட் என்று, ஓகே சார் உங்கள் நம்பர் வேணும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் கூப்பிட வசதியாக இருக்கும். அவளை ஏற இறங்க பார்த்தவன், இதான் என் நம்பர் என்று அவன் கைபேசி என்னை எழுதித்தர, தேங்க்ஸ் சார் என்று பெற்றுக்கொண்டாள். ஆமா, அம்மா வீட்டில் இல்லை? அம்மா அவங்க தங்கச்சி மகனுக்கு கல்யாணம்னு வெளியூர் போயிருக்காங்க. அப்போ நீ தனியாக இருக்க, அப்படிதானே? ஆமாம். ம், சரி, கதவை தாழ்பால் போட்டுப்படு. ஓகே சார். கீழே இறங்கி வந்தான். பைக்கை கிளப்பி தன் வீட்டை அடைந்தான். அவன் உள்ளே வந்ததும் வராததுமாக வித்யா பஞ்சாயத்து வைக்க ஆரம்பித்தாள். டேய் அண்ணா, உனக்கு அறிவு இருக்கா? இந்த நேரத்தில் என் ரேணுகா அக்காவை பார்க்க போனேன். என்று தங்கை கத்த ஆரம்பிக்க, இவளுக்கு எப்படி நம்ம அங்கே தான் போயிருந்தோம்னு தெரிஞ்சது என்று யோசித்தவன் அவளிடம் ஏதேதோ சமாதானங்களை கூறி தப்பி பிழைத்து தன் அறைக்குள் வந்து படுத்து கொண்டான். அவனை ஏகாந்தமாக நித்ராதேவி தழுவி கொண்டாள். தொடரும்.